ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 2, பாகம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மியம் சுசூகம் கர்த்தமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மம் சுசுகம் கர்த்தமவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ரோசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். தன் உணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதுமாகும். ஓம் அஜ்ஞானது மிராந்தஸ்ய ஜனந்தனதலாகயா சக்ஷுரன்மிலீதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேச தாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே கோபேசா கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதி தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரே ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 2, பாகம் 2 இருக்கும். நேற்று பார்த்தோம் எவ்வாறு பகவத்கீதை அறிவின் அரசனாக விளங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பவித்ரம் இதம் உத்தமம், தூய்மையான அறிவுக்கு எல்லாம் தூய்மையானதாக இருக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவான் விளக்குகின்றார் பிரத்யக்ஷா. பிரத்யக்ஷா அப்படின்னா அனுபவத்தை நேரடியாக அளிப்பது. பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து அனுபவத்தை நேரடியாக அளிக்கிறது. உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார், யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய புனித நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை அபராதம் இல்லாமல் நாம அபராதம் இல்லாமல் யாரொருவர் பகவானுடைய நாமத்தை சொல்கிறார்களோ தினந்தோறும் அவர்கள் ஆனந்தம் அப்படிங்கிறது உண்டாகும். அது வந்து நமக்கு, சார் நான் வந்து ஐயா நான் வந்து ஒரு 5 வருஷமாக பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேங்க, நான் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேறு யார்கிட்டையும் போயிட்டு நம்ம கேட்க தேவையில்லை, சர்டிஃபிகேஷன் கேட்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளே உணரலாம். அதனால தான் பகவான் சொல்லிடுற பிரத்யக்ஷா, நம்மளே கண்ணெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்மளே வந்து இந்த பௌதிகத்தில் என்னென்ன சுகம் கிடைக்கிறதோ அதை விட தனி விதமான சுகம் நம்ம வந்து ஆன்மீக பயிற்சியை செய்யும் பொழுது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் பொழுது, பகவத்கீதை போன்ற சாத்திரங்களை படிக்கும் பொழுது பிரத்யக்ஷா அனுபவத்தை நேரடியாக உணரலாம். கிடைக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது பௌதிக சுகத்தை போல இல்லாமல் ஆன்மீக சுகம் அப்படிங்கிறத நம்மளே வந்து உணரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது இந்த பௌதிக கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைகின்றோம். பௌதிக கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைகிறோம். ஒரு உதாரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தப்படுத்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட குப்பை கூளங்களாக நிறைய கிடக்கும். அப்படி ஏகப்பட்ட குப்பை கூளங்களாக கிடக்கும் பொழுது நம்ம எப்போ வந்து அதை க்ளீன் பண்ணுறோமோ, துடைக்கிறோமோ, தூய்மை செய்கிறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து முன்னாடி ரொம்ப குப்பை கூலமாக கிடந்துச்சு, இப்போ நம்ம கண்ணாலே நம்மளே பார்க்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்து வீடு வந்து நல்லா சுத்தமாக வந்து அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மனசே வந்து நல்லா பிரகாசமாக வந்து வேலை செய்யும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது இந்த பௌதிக கலங்கங்களிலிருந்து விடுபடுகிறது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பௌதிக கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைகின்றோம். பௌதிக கலங்கங்கள் என்ன அப்படின்னா காம குரோத மோக மத மாட்சரியம், இந்த மாதிரி ஆறு விதமான கலங்கங்கள் இருக்கிறது. கோபம், அதீத கோபம், அதீத காமம், லோபம், அடுத்தவர்கள் மேலே பொறாமை, இது போன்ற பலவிதமான பௌதிக கலங்கங்களிலிருந்து ஒரு மனிதன் தூய்மை அடைகின்றான். அதனால தான் பகவான் சொல்கின்றான் பிரத்யக்ஷா, நம்மளே வந்து நம்ம கண்ணால் அனுபவத்தை உணரலாம் அப்படின்னு பகவான் சொல்கின்றான். இந்த ஆன்மீக பயிற்சியை செய்வதற்கு, பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு, பகவத்கீதை படிப்பதற்கு எந்த விதமான முன் தகுதியோ இல்லை வந்து கல்வியோ தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு அலுவலகத்துக்கு வேலை வாய்ப்பு ஐயா எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்ட்டுங்கன்னா வந்து ரெசியூம் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா எங்கன்னா வந்து நமக்கு வந்து முன் தகுதியுமே இல்லை, ப்ரீவியஸ் குவாலிஃபிகேஷனே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவனா வேலைக்கு எடுத்துக்கோனா எடுத்துக்கவே மாட்டான். ஆனால் வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களில் பிரபுபாதர் சொல்கின்றார், ஒரு மனிதன் வந்து படித்திருக்க வேண்டும், அவனுக்கு பலவிதமான தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. எந்த ஒரு நிலைமையில இருக்கின்றானோ, படித்தவனோ படிக்காதவனோ, பாமரனோ ஏழையோ, வந்து பிராமணனோ சூத்ரனோ வைஷ்யனோ, எவனுவன் எந்தெந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலைமையிலிருந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அதுவே தூய்மைப்படுத்திவிடும். நமக்கு வந்து படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதுவே வந்து தூய்மை அடைந்து விடும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் யார்கிட்டனா போய் கேட்கணுமா, ஐயா நான் வந்து சாப்பிட்டேங்க, என்னோடய வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லுங்களேன், பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே உணரலாம், நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சு, நம்ம சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நம்மளே உணரலாம். அதுபோல் வந்து பகவான் சொல்கின்ற பிரத்யக்ஷா, அனுபவத்தை நேரடியாக உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நாரத முனிவருடைய உதாரணத்தை பொருளுரில் கொடுத்துருக்கின்றார். என்ன அப்படின்னா, நாரதர் முருடைய முன்னாடி போன பிறவியில் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து ஒரு சாதாரண வேலைக்காரியினுடைய மகனாக நாரத முனிவர் இருப்பார். 5 வருடங்களே ஆன குழந்தையாக இருக்கும் பொழுது நாரத முனிவருடைய தாய் வந்து ஒரு வேலைக்காரி. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 4 மாதம் சதுர்மாசத்தில் இந்த பக்தி வேதாந்திகள் சன்னியாசிகள் எப்பொழுதும் 4 மாதம் மழைக்காலம் சதுர்மாசத்தில் வந்து எங்கேயும் வந்து பிரயாணம் செய்ய மாட்டார்கள், ஒரே இடத்திலிருந்து பக்தி செய்வார்கள். அப்படி அந்த மாதிரி இந்த பக்தி வேதாந்திகள் பக்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாரத முனிவனுடைய தாய் அந்த பக்தி வேதாந்திகளுக்கு உதவி செய்வார். அப்போ நாரத முனிவன் போவார், நாரத முனிவரும் போயிட்டு அங்கே பக்தி வேதாந்திகள் வந்து பகவானுடைய திருக்கதைகளை சொல்லும் பொழுது காதால் கேட்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாத்திரங்களை விளக்குவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பக்தி வேதாந்திகள் சாப்பிட்ட உச்சிஷ்ட மகாமகா பிரசாதத்தை நாரத முனிவர் உண்ண அவர் எல்லா விதமான கலங்கங்களிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைந்து விட்டார். அதனால தான் பகவான் சொல்லுகின்றார் பிரத்யக்ஷ, அனுபவத்தை நேரடியாக வந்து உணரலாம். அதனால தான் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களில், ஒரு மனிதன் பக்தி பாதையில் இறங்க வேண்டும் திடகார்த்தமாக. பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி. பகவானுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் வந்து ஹரிர்நாம ஹரிர்நாம ஹரிர்நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்டதம். சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது பகவானுடைய நாமத்தை விட்டால் வேறு கதி இல்லை கதி இல்லை கதி இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம பகவானுடைய நாமத்தை இருந்து தினந்தோறும் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார் தர்மம் பிரத்யக்ஷான்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவகமம் தர்மம். தர்மம் அப்படின்னா வந்து தர்மந்து தாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரிலீஜன், நான் இந்த ரிலீஜனுங்க, நான் அந்த ரிலீஜனுங்க, நான் ஹிந்து ரிலீஜனுங்க, நான் முஸ்லீம் ரிலீஜனுங்க, நான் கிறிஸ்டன் ரிலீஜன். ரிலீஜியன் தர்மம் அப்படின்னால ஒன்றே ஒன்று தான். எந்த தர்மத்தில் வேணால் நம்ம வந்து எந்த ரிலீஜனில் வேணால் எந்த மதம் வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் வந்து மதத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா வந்து பகவானுக்கு சேவை செய்வது, கடவுளுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவது தான் வந்து மதத்தினுடைய உண்மையான குறிக்கோள். அதை விட்டுட்டு எந்த மதம் வந்து பகவானுக்கு முழு முதல் கடவுள் கடவுளுக்கு வந்து தொண்டு செய்வதை சொல்லி கொடுக்குறன்றதோ அதுதான் உண்மையான மதம். இல்லை வேற எதையாச்சும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையான மதம் இல்லை என்று அர்த்தம். அதனால் வந்து பல பேர் சொல்லுவாங்க இது ஓன் ரிலீஜனுங்க, இது ஏன் ரிலீஜனுங்க. எல்லா ரிலீஜனுடைய நோக்கமும் ஒன்று தான். அதனால் வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது, சவை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி அதோக்ஷஜே. பரோ தர்மம், உயர்ந்த தர்மம், உயர்ந்த மதம் எது அப்படின்னா அதோக்ஷஜன். எவன் ஒருவன் வந்து கடவுளுக்கு வந்து பக்தி தொண்டு செய்கின்றானோ, முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்கிறானோ அதுதான் வந்து பரோ தர்மம், உயர்ந்த தர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த உயர்ந்த தர்மத்தை பயிற்சி செய்வதற்கு எந்த விதமான நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. திரும்பவும் நாரத முனிவரோட உதாரணத்தை சில பிரபுபாதர் சொல்கின்றார், நாரத முனிவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையவே கிடையாது, அதுக்குன்னு போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரல. போகலைனாலும் இந்த பக்தி முறை வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பிரபுபாதர் சொல்கின்றார். நாரத முனிவரோட தாய் இந்த பக்தி வேதாந்தங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாரத முனிவர் அம்மாவினுடைய சங்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். அம்மா வந்து பக்தி வேதாந்திகளுடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். அம்மாவினுடைய சங்கத்தை நாரத முனிவர் எடுத்துக்கொள்ள இவருக்கு உயர்ந்த தர்மமான பரவ தர்மமான பக்தி துண்டு அவருக்கு கிடைத்தது. நாரத முனிவருக்கு உயர்ந்த தர்மமான பக்தி துண்டு வந்து கிடைத்தது. அதனால் வந்து பக்தி துண்டு அப்படிங்கிறது வந்து மிகவும் வலிமை பெற்றது, மிகவும் வலிமை பெற்றது. சில பிரபபாதர் மற்றொரு உதாரணத்தை கொடுக்கின்றார், யாராவது வந்து நல்ல உயர்ந்த ஆச்சாரியர்களாக இருந்தால் அந்த ஆச்சாரியர்களுடன் சம்பந்தம், சாது சங்கே சாது சங்கே சர்வ சித்தி ஹொயா லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹொயா, லவமாத்திர கொஞ்சம் சாதுக்களுடைய சங்கம் நமக்கு தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைத்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து முற்றிலும் இந்த பௌதிகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தை நோக்கி புறப்பட்டு சென்று விடுவான் இந்த ஆத்மா. ஆனால் வந்து இந்த யோக ப்ராசஸ் யோக முறையெல்லாம் வந்து இது வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பரம யோக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரம யோகி வந்து யாராரோ இப்போ நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளால் பரம யோகி ஆக முடியாது. இப்போ அவர் பரம யோகி அப்படின்னா பகவானே வந்து ஹிருதயத்தில் வந்து பார்க்கலாம். அது மாதிரி வந்து அந்த பரம யோகி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம வந்து உடனே வந்து பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னா வந்து முடியவே முடியாது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா பக்தி தொண்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து ஒரு பரம பாகவதர் பரம பக்தர் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்கின்றாரோ அப்போ நம்மளும் வந்து ஆன்மீகத்தில் உச்ச நிலையை வந்து அடையலாம். இதுதான் வந்து யோக முறைக்கும் மித்த வழிமுறைக்கும் பக்தி தொண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார் சுசுகம். சுசுகம் அப்படின்னா வந்து இந்த பக்தி பாதை அப்படிங்கிறது வந்து ஆனந்த பாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு காலை வளைச்சி மூக்கை வளைச்சி இதை பண்ணி அதை பண்ணி யோக முறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் யோகிகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த குளிர் காலத்தில் வந்து நல்லா பனி கட்டியை சுற்றியில் வச்சுட்டு அது உள்ளே உட்காந்து யோகா பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் நல்லா பயங்கர வெயில் அடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் சுற்றி நெருப்பு வச்சுட்டு நெருப்புக்குள்ளே உட்காந்து யோகா முறையாக செய்வார்கள். இது போல் வந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஹிரண்ய கஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு காலில் பலாயிரக்கணக்கான வருடங்கள் நின்று தவம் செய்தார் யோக முறை. அதுபோல் இந்த பக்தி பாதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சுசுகம் மிக மிக ஆனந்தமாக செய்யலாம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். பிரகலாத மகாராஜ் சொல்கின்றார் நவவிதா பக்தி. பக்தி அப்படிங்கிறது வந்து பலவித நிறைய பக்தி முறைகள் இருக்கின்றது. ஒருத்தருக்கு வந்து சமைக்கிறதுக்கு பகவானுக்கு எனக்கு நாங்கள் நல்லா சமைப்பேங்க அப்படின்னா பகவானுக்கு என்ன பண்ணலாம், சமைக்கலாம். ஒருத்தர் வந்து இல்லைங்க சமைக்கிறதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுங்க, ஆனால் நல்லா சாப்பிடுவேங்க அப்படின்னா வந்து மகா பகவானுடைய மகா பிரசாதத்தை சாப்பிடலாம். அதுவே பக்தி. யாருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது? ஏ ஒரு மனிதன் கூட கிடையாது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மாநகரத்தில் வந்து கோயிலினுடைய நுழைவாயிலே குலோப்ஜாம் ஒரு பெரிய பானையில் என்ன பண்ணுவார், குலோப்ஜாம் நிறைய வச்சுருவார். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். அங்கே யாரும் வந்து இத்தனை சாப்பிடக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வயிறு நிறையிற வரைக்கும் நம்ம வந்து அமெரிக்காவில் இருந்த பக்தர்கள் சாப்பிடுவார்க்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டே பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கியா, இந்த மாதிரி பிரசாதம் இனிமேல் கிடைக்க மாட்டேது அப்படின்னு பல பக்தர்கள் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர்ந்திருக்கார்கள். அதுபோல் சமைக்க தெரிஞ்சால் சமைக்கலாம், இல்லை வந்து சாப்பிடலாம். இல்லைங்க நான் வந்து எனக்கு சுத்தப்படுத்துறதுல சுத்தப்படுத்துறதுல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம், கோயிலை சுத்தப்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு சில எனக்கு வந்து மாலை கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க, பகவானுக்கு மாலை கட்டலாம். இல்லைங்க எனக்கு வந்து டெய்லருங்க நான் துணி தைப்பேங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து இந்த ஆடை அலங்காரம் போன்றதுக்கு பல விதமான வந்து ஆடைகளை தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் வந்து சந்தனம் நல்லா அரைப்பேன் அப்படின்னா பகவானுக்கு சந்தனம் மறைத்து தரலாம். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் வந்து நல்லா கீர்த்தனம் பாடுவேங்க அப்படின்னா பகவானோட நாமத்தை பாடலாம். இல்லைங்க நான் வந்து பகவானோட நாமத்தை சொல்கிறேங்க அப்படின்னா சில ஹரிதாஸ் டாக்கூர் போல வந்து உட்காந்து பகவானோட நாமத்தை சொல்லலாம். இல்லை எங்கில்லைங்க நான் வந்து மிருதங்கம் நல்லா வாசிப்பேங்க அப்படின்னா பகவானுக்காண்டி மிருதங்கம் வாசிக்கலாம் சங்கீர்த்தனத்தில். சில நல்லா கர்த்தால் வாசிக்கலாங்க. இல்லை நான் வந்து நல்லா டான்ஸருங்க அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்லி நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம். நான் வந்து அக்கௌண்ட்டுங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்க அப்படின்னா நம்ம வந்து பகவானுக்காண்டி லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி கலெக்ஷன் பண்ணலாம். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா பல விதமான சேவைகள் பக்தி தொண்டில் இருக்கிறது. யோக முறை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் யோகா பண்ணுறாங்க அப்படின்னா 1000 பேரும் வந்து ஒரே தான் மூச்சை காற்று இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுன்னா 1000 பேரும் அப்படி தான் செஞ்சாகணும். ஆனால் பக்தி தொண்டெல்லாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதை போல் வந்து செய்யலாம். ஆனால் வந்து வரக்கூடிய பலன்கள் ஒரே ஒன்றாக தான் இருக்கின்றது. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் வந்து ஆனந்த பாதை ஆனந்த பாதை ஆனந்த பாதை பகவான் சொல்லுகின்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த பிரயத்ததி இததகம் பக்த உபாக்கிருத்தம் வஷ்ணாமி பிரியத்தாத்மனகம். பக்தி பாதைங்கிறது வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எனக்கு இதை கொடு அதை கொடு இதை செய் அதை செய் என்று ஏகப்பட்டது கேட்கவே இல்லை. பத்திரம் புஷ்பம் தண்ணியோ இலையோ நீரோ பழமோ ஏதோ பக்தியுடன் எனக்கு கொடுத்தால் போதும் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். மிக மிக எளிமையான வந்து முறை. சனத்குமாரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வைகுண்ட வாசலை அடையும் பொழுது வைகுண்டம் சொல்லும் பொழுது தியாரவிந்த் தஸ்யாரவிந்தனையன சபதாரவிந்த கிஞ்சல் க துளசி மகரந்த வாயும். சனத்குமாரர்கள் பகவான் நாராயணருடைய திருவடியிலிருந்து இருக்கின்ற துளசியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அவர்களுடைய அவர்கள் முகர்ந்தார்கள். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சலுக்கு துளசி மகரந்த. அந்த துளசியிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தாலேயே அவர்கள் வந்து பகவானை வந்து உணர்ந்தார்கள், பக்குவ நிலையை அடைந்தார்கள். அதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்தி பாதை அப்படிங்கிறது சுசுகம் சுசுகம் அப்படின்னா மிகவும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நித்தியமானது அவ்வியம் நித்தியமானது. அதாவது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாத போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அழிவற்ற பாதை இந்த பக்தி பாதையை பார்த்தோம் அப்படின்னா அழிவற்ற பாதை. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். காலையில் எல்லாம் பெரிய பெரிய கண்ணாடியை போட்டு என்ன பண்ணுவோம் எல்லாம் படிப்பான். இந்த பக்கத்தில் ஆரம்பித்து முதல்ல வந்து இந்த மேலே ஊன்னு போட்டிருப்பான். அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவான் நல்லா ஒன்று விடாத படிப்பான். படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி நல்லா அப்படி படிப்பானா நாளைக்கு பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே போட்டு உட்காந்துக்குவான். ஏங்க கீழே மேத்து படிச்சுங்க இன்றைக்கி உட்காந்துக்கிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டு பேப்பருங்க தனியாக இருக்குது அதனால தான் உட்காந்து கீழே போட்டு உட்காந்துருக்கேன் அப்படிமா. அது மாதிரி பகவத்கீதை கிடையவே கிடையாது. இமம் விவஸ்வதே யோகம் பகவான் சொல்கின்றார். நான் சூரிய தேவனான விபஷ்வானுக்கு பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த பகவத்கீதையை சொன்னேன் அர்ஜுனா அப்படின்னு வந்து பகவான் சொல்கின்றார். அதே பகவத்கீதையை திரும்பவும் அர்ஜுனனுக்கு உரைத்தார். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை அழிவற்றது நித்தியமானது. இந்த நியூஸ் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் அது மாதிரி வந்து கிடையவே கிடையாது. பல மாயாவாதி பல நாசிகவாதிகள் எப்படி சூரியனை பார்த்து குலைத்து கொண்டே இருக்குமோ அதுபோல் இந்த நாசிகவாதிகளும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா குலைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த இப்போ இந்த மின்மினி பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல பல மணி நேரம் இருக்கும். அது மின்னு 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 அங்கேயும் ஓடும். நைட்டு இரவு நேரத்தில் அது மின்னு மின்னு இருக்கும், பகல் நேரத்தில் அது இறந்து விடும். அதோட கால அளவுகளே 12 மணி நேரம், 13 மணி நேரம் அப்படி தான் இருக்கும். அதுபோல் இந்த நாஸ்திகவாதிகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, குலைத்து கொண்டே இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் அவரும் மரணம் ஆகிவிடுகிறது. ஆனால் பகவத்கீதை எப்படி வைரக்கல் என்றைக்கும் ஜொலித்து கொண்டு இருக்குமோ, எப்படி சூரியன் பிரகாசமாக இருக்குமோ, அதுபோல் அந்த பகவத்கீதையும் அழிவற்றதாக எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் வந்து இருக்கிறது. சில மாயாவாதிகள் சொல்வதுண்டு, பக்தி தொண்டு செய்கின்றோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பகவானிடம் ஜோதியில் கலந்து விடுகிறோம், அதுக்கப்புறம் பக்தி வந்து கிடையாது, அந்த மாதிரி வந்து கிடையாது, அழிவற்றது அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அழிவற்றது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பக்தி பண்ணுறோம், நாளைக்கு பக்தி பண்ணுறோம், முக்தி அடைந்த பிறகு வைகுண்டத்துக்கு போயும் பக்தி பண்ணுகின்றோம். அதனால தான் சொல்கின்றார் பகவான், அவ்வியம் அவ்வியம் அப்படின்னா அழிவற்றது, என்றைக்குமே இருக்கும், நித்தியமானது அப்படின்னு வந்து சொல்கின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை அறிவின் அரசன், அதுக்கப்புறம் பவித்ரம் இதம் உத்தமம், தூய்மையானவற்றுக்கு எல்லாம் தூய்மையானது, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷா அனுபவத்தை நேரடியாக உணரலாம், அதுக்கப்புறம் தர்மம், தர்மம் அப்படிங்கிறது வந்து எல்லாவற் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் சவை சவை பும்சாம் பரோ தர்மம், இந்த பகவத் பாதை அப்படிங்கிறது உயர்ந்த தர்மம், அதுக்கப்புறம் சுசுக்கம் இந்த பகவத் பாதை அப்படிங்கிறது ஆனந்தமாக செய்யக்கூடியது, அதுக்கப்புறம் அவ்வியம் நித்தியமானது அழிவற்றது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த பதத்திலிருந்து. அதனால் நம்ம திடகார்த்தமாக பகவத் பக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, பகவானுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்ல வேண்டும், பகவத் பக்தியை தினந்தோறும் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.